அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் திங்கள் 5 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் கொழும்பு துறைமுக விஸ்தரிப்பு திட்டத்தின் முதல் கட்ட பணிகள் முடிந்த நிலையில் புதிய முனையத்தை ஜனாதிபதி திறந்து வைத்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. இந்த விஸ்தரிக்கப்பட்ட கொழும்பு துறைமுகம் தென்னிந்திய துறைமுகங்களுக்கு மேலும் போட்டியை ஏற்படுத்துமா என்பது குறித்த இரு பேட்டிகள்.
சென்னைக்கு வரணும்னாக்கா அது ஒரு டீடூர். அந்த டீடூரை வந்து ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம போர்ட்ஸ் வந்து அட்ராக்டிவ் பண்ணணும்.
இந்தியாவில் மத்திய அரசு உணவு பாதுகாப்பு மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் இந்த மசோதாவை முதலில் எதிர்த்த திமுக இப்பொழுது ஆதரிக்கிறது என்று ஜெயலலிதா கண்டனம் செய்திருப்பது பற்றி திமுகவின் டி ஆர் பாலு தெரிவிக்கும் கருத்து.
நிலைப்பாட்டில் எப்போதும் மாற்றமில்லை. பாதுகாப்பு மசோதாவில் நானே பேசியிருக்கிறேன், பாராளுமன்றத்தில் நானே பேசியிருக்கிறேன்.
உலகின் முதல் செயற்கை மாட்டிறைச்சி பர்கர் இன்று சமைக்கப்பட்டு ருசி பார்க்கப்பட்டிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சங்கீதராஜன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
துருக்கியில் ஆட்சியை அகற்ற சதி திட்டம் தீட்டினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் 275 பாதுகாப்பு படை வீரர்கள், செய்தியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. துருக்கிய ராணுவத்தின் முன்னாள் தலைவரான இல்கார் பஷ்பூக் தனது வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தீவிரவாத குழுவின் உறுப்பினராக அவர் இருந்தார் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மேலும் ஒரு வார காலத்துக்கு மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக மையங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக வெளியான தகவல்களை அடுத்து கடந்த சில நாட்களாக இந்த தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. வெளியாகியுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் பற்றிய தகவல்கள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மையத்தின், அதாவது என்எஸ்ஏயின் கண்காணிப்பு செயற்திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்துவதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மூத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
ஜப்பானில் மூடப்பட்டுவிட்ட ஃபுகுஷிமா அணுசக்தி கூடத்தில் தற்போது புதிய நெருக்கடி ஒன்று உருவாகி உள்ளதாக அந்நாட்டின் அணுசக்தி துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த நிலையத்தின் கீழே கதிரியக்கம் கொண்ட நிலத்தடி நீர் பெருமளவில் சேர்ந்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தீர்வு காணாவிட்டால் நிலையத்தை ஒட்டியுள்ள பசிபிக் கடலில் இந்த கதிரியக்க நீர் கலந்து வரும் வேகம் அதிகரித்துவிடும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த கசிவை தடுப்பதற்காக கட்டப்பட்ட நிலத்தடி தடுப்பு சுவர் 3 வாரங்களில் நிரம்பிவிடும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
சீன அரசுக்கு சொந்தமான மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றை ஹாங்காங்கில் இருக்கின்ற சிறிய முதலீட்டாளர்கள் முக்கிய வழக்கொன்றில் நீதிமன்றத்துக்கு இழுத்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சுரங்கத் தொழில் ஒப்பந்தத்தை சைனா ரிசோர்சஸ் என்ற அந்த நிறுவனம் முறையாக கையாளவில்லை என்று அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அந்த நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரிகள் ஊழல்களில் ஈடுபட்டுள்ளதாக ஆதாரங்கள் திரட்டப்பட்டுள்ளன. ஆனால் சீன அரசு கம்பெனி இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறது.
நியூசிலாந்தின் மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான ஃபான்டேரா தமது சில பொருட்களால் ஏற்பட்ட கவலைகளுக்காக சீனாவிடம் மன்னிப்பு கோரியுள்ளது.
We as Fonterra, of course, in this situation, we deeply apologize to the people who have been affected by
இந்த பிரச்சனை காரணமாக சீன மக்களுக்கு வேதனை, விரக்தி மற்றும் உளைச்சல் ஆகியவை ஏற்பட்டிருந்தால் அதற்காக நிறுவனத்தின் சார்பில் தான் மன்னிப்பு கோருவதாக சீனாவுக்கு சென்றுள்ள ஃபான்டேராவின் தலைவர் தியோ ஸ்பீரிங்ஸ் தெரிவித்துள்ளார். தமது பால்மாவில் சில நேரத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் பாட்டிலிசம் வாத நோயை உண்டாக்கக்கூடிய தொற்று கிருமி சில பொருட்களில் இருந்திருக்கலாம் என்று கடந்த சனிக்கிழமை அறிவித்திருந்தது.
வங்கதேசத்தில் இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக எல்லை கடந்து இந்தியாவுக்கு சென்ற 100,000+ பழங்குடியின மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பி வருவதாக வங்கதேச அதிகாரிகள் கூறியுள்ளனர். நாட்டின் தென்கிழக்கு பகுதியிலிருந்து பெரும்பாலும் சக்மா இன பழங்குடிகளே இவ்வாறு இந்தியாவுக்குள் சென்று இப்போது மீண்டும் வங்கதேசம் திரும்பியுள்ளனர். சிட்டகாங் மலைப்பகுதியில் வங்கமொழி பேசும் முஸ்லீம் குடியேற்றவாசிகளும் இந்த பழங்குடியின மக்களுக்கும் இடையில் கடந்த வாரத்தின் இறுதிப் பகுதியில் மோதல்கள் ஏற்பட்டன. வங்கமொழி பேசும் ஒருவர் சில குழுக்களால் கடத்தப்பட்டதை அடுத்து அங்கு மோதல்கள் வெடித்தன. வங்கதேசத்தின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடியின மக்கள் 1% அளவுக்கு உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் இலங்கை தொடர்பான செய்தி ஒன்று. இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் சீன உதவியுடன் கட்டப்பட்ட புதிய முனையம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் கொழும்பு துறைமுகம் பாரிய உட்கட்டமைப்பு வசதிகளுடன் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதான துறைமுகத்துக்குள் பெரிய கப்பல்கள் பிரவேசிப்பதற்கு வசதியாக இந்த விரிவுபடுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக அபிவிருத்தி செயற்திட்டத்தின் முதற்கட்டமான தெற்கு கொழும்பு முனையத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திங்கட்கிழமை காலை திறந்து வைத்தார்.
ஜாத்திய வெண்வெங் கொடநகப்பு சம்பத் அத்தனை அந்த ஜாத்தியட்ட ஹிமிக்கல் அதின மீ தகுணு கொழம்பு வராய இது தாம வேதகாத் சம்பதாக் பவ.
தெற்கு கொழும்பு துறைமுக முனையம் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்று தொடக்க விழா நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த கூறினார். சுமார் 500 மில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த செயற்திட்டத்தின் 85% செலவினத்தை சீன அரசு வழங்கியிருக்கிறது. மிகுதி 15% இலங்கை அரசு செலவிட்டுள்ளது. பெரிய அளவான கொள்கலன்களை ஏற்றிய கப்பல்கள் தரித்து நிற்பதற்கு வசதியாக இந்த தெற்கு துறைமுக முனையம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் அண்டை நாடுகளிலும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக இந்தியாவுக்கு கவலைகள் இருக்கின்ற நிலையில் இலங்கையின் மற்றொரு துறைமுக செயற்திட்டம் சீனாவின் உதவியில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த துறைமுகத்தை ராணுவ தேவைகளுக்காக வெளிநாட்டு சக்திகள் பயன்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என்று இலங்கை அரசாங்கம் கூறுகிறது. கொழும்பு துறைமுக அபிவிருத்தியின் மூலம் இந்திய துணைக்கண்ட பிராந்தியத்துக்குள் பெருமளவிலான கப்பல் போக்குவரத்துகளை ஈர்க்க முடியும் என்று இலங்கை அதிகாரிகள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். ஏற்கனவே அம்பாந்தோட்டையில் புதிய துறைமுகம் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் கொழும்பு துறைமுகமும் விஸ்தரிக்கப்பட்டிருப்பது தென்னிந்திய மற்றும் சிங்கப்பூர் துறைமுகங்களுக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. கொழும்பு துறைமுக விஸ்தரிப்பு எந்த அளவுக்கு தென்னிந்திய துறைமுகங்களை பாதிக்கும் என்று சென்னையில் தனியார் சரக்கு நிறுவனம் ஒன்றின் ஆலோசகராக பணியாற்றும் கப்பல் தொழில் நிபுணர் கேப்டன் அவினாஷ் அவர்களை கேட்டேன்.
நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்ட். இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது சைனீஸ் வந்து போட்டிருக்காங்கனாக்கா அவங்க கண்டிப்பா ஒரு கிளியர் ஃபோக்கஸ் இருந்திருக்கு. அவங்க வந்து தே ஹேவ் பீன் அஹெட் ஆஃப் அஸ் in terms of being able to assess the potentials of the area. Potential vandu romba simple geography or lesson madri nama trade lanes nu eduthunnaaga ella trade lanes um sea trade lanes mukkavasi nama malacca strait singapore strait la indha varum adukapram nama indha pakkam west side la paathanaaga jabal ali west africa east africa angindu varum so indha rendu location la indha varakudiya trade lanes vandu india ku varache ஒன்று டைரக்டா போர்ட்டுக்கு வரணும், இல்லாட்டி அது வந்து டிரான்ஸ்ஷிப் ஆகி இதான ஒரு பக்கமா போகணும். ஸ்ரீலங்காக்கு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இஸ் எக்ஸலண்ட் பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி இன் த ஜியாகிரபி இன் த சீ லேன். ஹம்பன்டோட்டா ஆல்ரெடி இஸ் அ வெரி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அது போக இப்ப வந்து மறுபடியும் கொலம்போல வந்து இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாச்சு. என்ன ஆகும்னாக்க நம்ம மெயின் லைன்ஸ்ன்றது வந்து சின்ன போர்ட்ஸுக்கு வர்றது இன்னும் நிறுத்திடும். அந்த நிறுத்திட்டுனாக்க நமக்கு வந்து காஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இருக்கிறது.
இந்தியா வந்து வெறும் துறைமுகத்தை மட்டும் வச்சிடல, இந்தியா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாகவும் இருக்குது இல்லையா. இந்தியாவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள் வந்து இந்திய துறைமுகங்கள் வழியாக தானே போக வேண்டியிருக்கும். அப்போ இந்திய துறைமுகங்களுடைய பயன்பாடுங்கிறது எப்படி குறையும்?
பயன்பாடு குறையாது சார், பயன்பாடு வந்து அதே லெவலில் தான் இருக்கும். பட் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு அந்த காஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வர்றது தான், அதில் தான் ஒரு போர்ட்டோட அட்வான்டேஜ்.
நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கொழும்பு ஒரு பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா.
ஆனா அந்த அந்த மாதிரியான டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா இந்தியாவில வந்து உருவாக்குறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உள்ள துறைமுகம்னு பார்த்தா விசாகப்பட்டினம், சென்னை அல்லது கொச்சி மூணு தான் சொல்ல முடியும் இல்லையா?
கண்டிப்பா சார், நீங்க சொல்றது 100% கரெக்ட். அந்த முதல்ல ஆரம்பிச்சது வந்து அந்த விஷனோட தான் ஆரம்பிச்சாங்க.
இந்த கொழும்பு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் பிளான்ஸ் எதிர்கொள்ற அளவுக்கு இந்திய கப்பல் துறை அதுக்கான திட்டங்கள் எதுவும் வகுக்கலன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கல. பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுங்க. துபாய் போர்ட்ஸ் வந்து வல்லார்பாடம்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டெய்னர் டெர்மினல் ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, முதல்ல அதை ட்ரெட்ஜிங் பண்ணல, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணல, கேபிடேஜ் அந்த ரூல்ஸ் மாத்தல. என்ன ஆச்சுனாக்க ஸ்லோலி ஸ்லோலி ஒவ்வொரு ஷிப்பிங் கம்பெனிக்கும் நமக்கு நடக்கிற பிசினஸ்க்கும் அவளுக்கு வந்து கான்பிடன்ஸ் வரல. ஸோ வல்லார்பாடம் எடுத்து பார்த்தோம்னாக்க ட்ரெமெண்டஸ் பொட்டன்ஷியல் இருக்காது. அது வந்து டைரக்டா ஜபல் அலிக்கு வந்து காம்படிஷன் ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி டு கம்பீட் வித் கொலம்போன்ற லெவலுக்கு எடுத்துட்டு வந்தோம். பட் அது வந்து இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் பிகாஸ் நம்ம பாலிசி ஃபெயிலியர்ஸ் அண்ட் நம்ம பாலிசி ஆர் எக்ஸிக்யூஷன் ஹஸ் பீன் வெரி புவர். இதே மாதிரி நீங்க சொல்றது வந்து சென்னை அண்ட் வைசாக்னு எடுத்து பார்த்தோம்னாக்க இது வந்து சிக்னிபிகண்ட் டீடூர் ஃப்ரம் தி சீலேண்ட். நம்ம வந்து ஜியாகிரபிக்கலா எடுத்து பார்த்தோம்னாக்க ஒரு கண்டிப்பா ஒரு லைன் ஒரு கோடு நீங்க எடுத்து போடுங்க சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர் மலாக்கா ஸ்டேட்ஸ்ல இருந்து அங்கேருந்து நம்ம வந்து ஸ்ரீலங்கா சவுத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கப்பல் வரீங்கன்னா போகணும்னு வச்சுக்கோங்க. சென்னைக்கு வரணும்னாக்க அது ஒரு டீடூருங்க. அந்த டீடூர் அந்த டீடூரை வந்து ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம வந்து நம்ம போர்ட்ஸை வந்து அட்ராக்டிவ் பண்ணணும். நம்ம போர்ட்ஸை வந்து அட்ராக்டிவ் பண்ணாம இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் ஹோல்டிங் ஆன் டு த ஓல்ட் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலயும் எடுத்து பார்த்தோம்னாக்க போர்ட்ல வந்து வெசல் ரிலேட்டட் சார்ஜஸ் ஒன்று இருக்கு. அதை வந்து எந்த அளவுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணுறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. ஸோ இப்போ என்ன இருக்குனாக்க வெசல் ஆப்ரேட்டர்ஸே வந்து எங்களுக்கு வந்து சென்னைக்கு வரணும் இல்லாட்டி இதான ஒரு போர்ட்டுக்கு வரணும்னாக்க எங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நாங்கள் எதுக்கு வரணுன்ற லெவலுக்கு வரோம் சார். இங்கே வந்து கிராஸ் டனேஜோட பேசிஸ்ல வந்து வெசலோட சைஸ்ல வந்து தேர் இம்போசிங் லார்ஜர் ஷிப்ஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் ஹெசிடன்ட் டு கம் ஹியர்.
கப்பல் தொழில் நிபுணர் கேப்டன் அவினாஷ். கொழும்பு துறைமுகத்துக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் தென்னிந்திய துறைமுகம் தூத்துக்குடி ஏற்கனவே சேது சமுத்திர திட்டம் சட்ட சிக்கல்களால் முன்னேறாத நிலையில் இந்த கொழும்பு துறைமுக விஸ்தரிப்பு தூத்துக்குடியை பாதிக்குமா என்று தூத்துக்குடி துறைமுக பயன்பாட்டாளரும் அகில இந்திய வணிக சபையின் தலைவருமான ராஜா சங்கரலிங்கம் அவர்களை கேட்டேன்.
வளர்ச்சி வந்து இந்திய துறைமுகத்தை பாதிக்கும்னு சொல்றது வந்து சரியாங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா நம்ம தென் தமிழகத்துடைய போர்ட் எல்லாம் வெரி காம்படிட்டிவ் வெரி ஃபாஸ்ட் டர்ன் அரவுண்ட் எல்லாம் இருக்குது. மேபி அவங்க தே ஆர் அ நியூ போர்ட் அவங்களுடைய கெப்பாசிட்டி ஆகுமெண்டேஷன் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய போர்ட்டுக்கு அது ஒரு சவால்னு எடுத்துக்கிறதா இல்லாட்டா நமக்கு அது வளர்ச்சி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் தூத்துக்குடி துறைமுகம் எங்களுக்கு பக்கத்தில் உள்ள துறைமுகம் வேவு சிதம்பரனார் போர்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 12.8 meters டிராஃப்ட் இருக்குது. அங்கே வந்து இதை விட அதிகமாக இருக்குது.
அங்கே இப்பொழுது 20
பிளான் பண்ணிக்காங்க. ஸோ நாங்கள் சென்ற வாரம் கூட எங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆல் இண்டியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தூத்துக்குடியிலேருந்து மினிஸ்டர் சந்திச்சு 21 எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஸோ அதை கண்டிப்பாக ஆவண செய்வதாக கூறியிருக்கிறாங்க. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடி துறைமுகத்துலேயும் அவுட் ஆஃப் ஹார்பர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் 7500 crore சாங்ஷன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த வருஷம் பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்திய பட்ஜெட்டில். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கிவ் அ ஃபிளிப். அதாவது தூத்துக்குடி துறைமுகம் அதாவது சவுத் இந்தியன் போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இந்த நியரஸ்ட் போர்ட் கொழும்புக்கு அருகாமையில் உள்ள போர்ட்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வேவு சிதம்பரனார் போர்ட்டு தான். ஸோ அதுக்கும் நிறைய திட்டங்கள் அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ஓகே சவால்னு எடுத்துக்கிட்டாலும் இது வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றும் கிரியேட் பண்ணாது ஆல்ரெடி
இல்லை. ஆனால் வந்து சேது சமுத்திரம் திட்டம் வந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஒரு பெரிய போக்குவரத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் என்று கருதப்பட்டது. அது இப்பொழுது சட்ட ரீதியான சிக்கல்களிலே இடைஞ்சலில் இருக்கிறது. எனவே இந்த கொழும்பிலிருந்து வருகின்ற போட்டி இதையெல்லாம் வந்து தூத்துக்குடி துறைமுகத்தை பாதிக்கும் என்ற கவலைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இது ஒரு விபரம் இருக்கு. பொதுவாக இந்த தென்னிந்திய மற்ற துறைமுகங்கள் சென்னை மற்றும் கொச்சி போன்ற துறைமுகங்கள் இதனால் பாதிப்படையும் என்று நினைக்கிறீர்களா?
அங்கே வந்து கொலம்போ போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து இந்தியா தாங்க. இங்கே தான் சரக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. மற்ற நாடுகளுக்கு இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொலம்போ போய் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆகணும்னு ஒன்றும் இது கிடையாது. கொலம்போ சிங்கப்பூர் டைரக்ட் காலிங் இருக்குது, சிங்கப்பூர் போர்ட் கிளாங் டைரக்ட் காலிங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கொச்சின்லேருந்து பார்த்தீங்கன்னா சலாலா போகிற வெசல்ஸ் டைரெக்டாக இருக்குது. ஸோ கொலம்போ டச் பண்ணி போகணுங்கிறது வந்து சில குறிப்பிட்ட ரூட்ஸுக்கு சில்க் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஜப்பான் போகணும், சைனா போகிற வெசல்ஸ் மதர் வெசலை கேட்ச் பண்ணுறதுக்காக கொலம்போ துறைமுகத்துக்கு போகிறாங்க. ஸோ அது வந்து மற்ற துறைமுகங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பெரிய சேலஞ்சு கிடையாது. They are growing, let us grow அப்படின்னு தான் இதை எடுத்துக்கிட முடியும். நாங்களும் எங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து விஹாடு இதை பற்றி சீரியஸாக கலந்துரையாடல்கள் டிபேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்.
ஆனால் இந்திய கப்பல் துறை வந்து இந்த மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஈடுகொடுத்து இந்த பொருளாதாரம் உலகமயமாகும் இந்த சூழலில் அதுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம் அந்த கட்டமைப்பு முதலீடு அந்த அளவுக்கு பண்ணுறாங்களா அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா?
பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் சி எனக்கு கேட்டால் திருப்தியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேங்க. நாங்கள் இங்கே நான் தூத்துக்குடி ஆல் இண்டியா சேம்பர் பிரசிடெண்டாக இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் துறைமுகத்தில் வந்து 2 கண்டெய்னர் டெர்மினல், ஒன்று வந்து போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி கூட பிஎஸ்ஏ சிக்கால் டெர்மினல்ஸ்ன்னு இருக்குது கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ வந்து அடுத்ததாக 9 மூணாவது பர்த் நைன்த் பர்த்தை வந்து தே ஆர் ஆல்சோ மேக்கிங் இட் இஸ் அ கண்டெய்னர் டெர்மினல், அதையும் ஒரு பெட்டக கையாளும் தளமாக மாற்றுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தக்ஷின் பாரத் டெர்மினல்ஸ்ன்னு சொல்லிட்டு இட்ஸ் எ ஜெர்மன் கொலாபரேஷனில் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளும் வந்து முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, நல்லா முன்னேறிட்டு இருக்குது தான் சொல்லணும்.
தூத்துக்குடி துறைமுக பயன்பாட்டாளரும் தூத்துக்குடி அகில இந்திய வணிக சபையின் தலைவருமான ராஜா சங்கரலிங்கம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் மத்திய அரசு உணவு பாதுகாப்பு மசோதாவை அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் இதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இப்பொழுது மசோதாவுக்கு ஆதரவு தருகிறது. இது தமிழக நலன்களை பாதிக்கும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மசோதாவுக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு இப்பொழுது திமுக தனது நிலையை மாற்றுகிறதா என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்களை கேட்டேன்.
உணவு பாதுகாப்பு மசோதா பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்து ஆரம்பத்தில் இருந்தே உணவு பாதுகாப்பு மசோதா இந்திய மக்களுக்கு சட்டமாக்கி தரப்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திமுக அங்கம் வைத்த பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டத்தில் பலமுறை அந்த சட்டம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று திருமதி சோனியா காந்தி அவரிடம் நானே பல முறை கோரியிருக்கிறேன்.
எனவே உங்களது நிலைப்பாட்டிலே மாற்றம் ஏதும் இல்லை என்கிறீர்கள்?
நிலைப்பாட்டில் எப்போதும் மாற்றமில்லை.
முதலமைச்சர் சொல்வது என்னவென்றால், இந்த உணவு பாதுகாப்பு மசோதா வந்தால் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து இதைவிட ஒரு பெட்டரான ஒரு மேலும் சிறப்பான ஒரு திட்டம், அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய யூனிவர்சலான திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. அதற்கு மத்திய அரசு வழங்குகின்ற அந்த அரிசி, மானிய விலையிலான அரிசி என்பது பாதிக்கப்படும் என்று அச்சுறுத்தல் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அந்த மாதிரியான அச்சுறுத்தல் உண்மையில் இருக்கிறதா?
தமிழகத்துக்கு உணவு பாதுகாப்பு மசோதாவில் அச்சுறுத்தல் இருந்தால் நிச்சயமாக அது பற்றி அது ஒன்றும் கேட்கப்பட்டு அந்த மாதிரி அச்சுறுத்தல் எதுவும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசுவேன்.
மத்திய அரசின் ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது உணவு மற்றும் நுகர்பொருள் துறையின் இணைச் செயலாளர், தமிழக தலைமை செயலாளருக்கு ஏற்கனவே இந்த கடிதத்திலே இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற அந்த ஒதுக்கீடு, அரிசி ஒதுக்கீடு ஊரக பகுதிகளுக்கு 67%, நகரப்பகுதிகளுக்கு 37% வரை அது மட்டும்தான் தர முடியும் என்று சொல்லியிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எனவே அந்த கடிதம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து மத்திய அரசிடம் பேசுமா?
பகுதிக்கு 70%, நகர்ப்புற பகுதிக்கு 50% ஒதுக்கப்படும் என்று மசோதாவிலே இருக்கிறது. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தமிழகம் பாதிக்கப்படும் என்றால் அந்த பிரச்சனை குறித்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை களைவதற்கு உரிய ஏற்பாடு செய்வதற்கு முன்னின்று செயல்படும்.
திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு. சோதனை கூடத்தில் தயாரிக்கப்பட்ட மாட்டிறைச்சியை கொண்டு செய்யப்படும் உலகின் முதல் மாட்டிறைச்சி பர்கர் திங்களன்று லண்டனில் சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டிருக்கிறது. 150 கிராம் எடையுள்ள இந்த பர்கரை தயாரிக்க ஆன செலவு $300,000. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சதாத்.
நெதர்லாந்து விஞ்ஞானிகள் பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட குருத்தணுக்களிலிருந்து சிறு சிறு தசை துண்டுகளை சோதனை குழாயில் வளர்த்து அதிலிருந்து இந்த பர்கரை உருவாக்கியிருக்கின்றனர். உலகில் இறைச்சியின் தேவை அதிகரித்து கொண்டே போகும் சூழ்நிலையில் செயற்கை இறைச்சி தொழில்நுட்பம் தேவை என்கிற ஒரு காலம் நிச்சயம் வரும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த பர்கரை உருவாக்கிய விஞ்ஞானிகள் குழுவின் தலைவரான பேராசிரியர் மார்க் போஸ்ட் பர்கரை தாங்கள் எவ்வாறு உருவாக்கினோம் என்று விளக்கினார்.
It's inevitable because the way we produce meat right now through livestock is not sustainable. It's not good for the environment.
இறைச்சிக்காக பண்ணைகளில் தற்போது பிராணிகளை நாம் வளர்த்து வருவது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததல்ல. தவிர உலகின் இறைச்சி தேவைகளுக்கும் நம்மால் ஈடுகொடுக்க முடியாது. விலங்குகளுக்கும் இது நல்லதல்ல என்றார் பேராசிரியர் மார்க் போஸ்ட். ஆனால் எதிர்காலத்தில் இறைச்சி உணவு பற்றாக்குறையை சமாளிக்க மக்கள் இறைச்சி சாப்பிடுவதை குறைத்து கொள்வதுதான் எளிதான தீர்வாக இருக்குமே ஒழிய செயற்கை இறைச்சி தீர்வல்ல என்று விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். கொள்கைகளை வகுக்கும் இடத்தில் இருப்பவர்கள் தொழில்நுட்ப தீர்வுகளை தாண்டி விவகாரத்தை அணுகுவது அவசியம் என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உணவு கொள்கை ஆய்வு வலையமைப்பின் தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் டாரா கார்னெட் கூறுகின்றார். உலகிலே 140 கோடி பேர் அளவுக்கதிகமான உடல் எடையுடன் இருக்கிறார்கள். அதே நேரம் 100 கோடி பேர் பசியோடு உறங்கச் செல்லும் அவலமும் நீடிக்கிறது என அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதிகம் உணவை உற்பத்தி செய்வதில் தீர்வு இல்லை, மாறாக உணவு விநியோகிக்கப்படும் விதம், எல்லோருக்கும் உணவை கிடைக்கச் செய்யும் வழிமுறை, தேவையிருக்கும் இடத்தில் வாங்கக்கூடிய விலைகளில் உணவுப் பொருள் விற்கப்படுதல் போன்ற கொள்கை மாற்றங்களால் தான் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வை சரி செய்ய வேண்டுமென பேராசிரியர் டமரா கார்னெட் வாதிடுகின்றார். இந்த பர்கர் உருவாக்கப்பட்டதன் பின்னணியில் இருக்கின்ற அறிவியல் என்னவென்று பார்க்கப் போனால், உடலில் இருக்கும் உயிரணுக்களில் சிறிதளவு ஸ்டெம் செல் என்று சொல்லப்படுகின்ற குருத்தணுக்களாகும். தசையாகவோ நரம்பாகவோ தோலாகவோ எவ்விதத்தில் வேண்டுமானாலும் இவற்றை வளர்த்தெடுக்க முடியும். இந்த குருத்தணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற பெரும்பான்மையான நிறுவனங்கள் நோயால் பாதிக்கப்பட்ட தசை, உணர்வுகளை கடத்தவல்ல நர்வ் செல்கள், கார்டிலேஜ் என்று சொல்லப்படுகின்ற குருத்தெலும்பு போன்றவற்றை செயற்கையாக தயாரிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் அதே உத்திகளை பயன்படுத்தி உணவுக்கான இறைச்சியை உற்பத்தி செய்யும் முயற்சியில் பேராசிரியர் போஸ்ட் ஈடுபட்டிருக்கின்றார். சரி, பரிசோதனை கூடத்தில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட இறைச்சியை உண்பது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்?
Personally, I would eat that burger. Yeah, because to be honest, we don't even.
என்ன பொறுத்தவரை நான் அந்த செயற்கை பர்கரை நிச்சயம் சாப்பிடுவேன். இப்போது நான் சாப்பிடும் பர்கரில் என்ன இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாது என்றார் ஒருவர்.
No, because it just sounds disgusting, doesn't it? Like,
இல்லை, அந்த பர்கரை பற்றி கேட்கும் போதே அருவருப்பாக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிட முடியும் என்றார் இன்னொருவர். பண்ணைகளில் மாடுகளை வளர்த்து பெறப்படும் மாட்டிறைச்சி ஏற்படுத்துகின்ற சுற்றுச்சூழல் தாக்கங்களுக்கும் இந்த வகையில் செயற்கையாக இறைச்சியை தயாரிப்பதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருப்பதாக கூறப்படுகிறது. பண்ணை இறைச்சி தயாரிப்புக்கு தேவைப்படும் எரிசக்தியில் பாதி அளவுதான் இந்த செயற்கை இறைச்சிக்கு தேவைப்படுமாம். இறைச்சி பண்ணைகளிலிருந்து வெளியேறும் புவி வெப்பமாக்கும் வாயுக்களில் வெறும் 4% இந்த முறையில் வெளியேறுமாம். மேலும் மாட்டு பண்ணைகளுக்கு தேவைப்படும் நிலத்தில் 1/100 நிலமே இந்த செயற்கை இறைச்சி உற்பத்திக்கு தேவைப்படுமாம். இவ்வாறான சுற்றுச்சூழல் நன்மைகள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் செயற்கை இறைச்சி என்பது முகம் சுளிக்க வைக்கிற விஷயம்தான் என்று சிலர் சுட்டிக்காட்டுகின்றனர். இயற்கையான இயல்பான உணவிலிருந்து மனிதன் அதிகம் விலகி செல்ல செல்ல உடல்நல பிரச்சனைகளுக்கான ஆபத்தும் அதிகரிக்கவே செய்கிறது என விமர்சகர்கள் கூறுகின்றனர்.
செய்தியை வழங்கியவர் சாதா. செய்தி அரங்கம் அமைத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் ஊக்க மருந்து பயன்பாட்டு சர்ச்சையில் ஜெர்மனி சிக்கியுள்ளது பற்றிய செய்தியும், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் நிர்வாகிகளின் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான தகவலும் கேட்கலாம். உலக அளவில் விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் சூழலில் இது தொடர்பிலான சர்ச்சையில் இப்பொழுது ஜெர்மனியும் சிக்கியுள்ளது. ஜெர்மனி கிழக்கு மற்றும் மேற்கு என்று தனி நாடுகளாக இருந்தபொழுது கிழக்கு ஜெர்மனி மீது இந்த குற்றச்சாட்டு பறந்துபட்ட அளவில் வைக்கப்பட்டது. 1990 இரண்டு ஜெர்மனியும் இணைந்தபொழுது கம்யூனிஸ்டுகளின் ஆட்சியில் இருந்த கிழக்கு ஜெர்மனியில் முழு அளவில் விளையாட்டுத் துறையில் ஊக்க மருந்து பயன்பாடு இருந்தது தெரிய வந்தது. அதே காலகட்டத்தில் மேற்கு ஜெர்மனியிலும் அப்படியான ஒரு நடவடிக்கை இடம்பெற்றதாக ஒரு ஆய்வின் அறிக்கை கசிந்துள்ள நிலையில் அந்த அறிக்கை முழுமையாக வெளியிடப்பட வேண்டும் என்று ஜெர்மானிய அதிகாரிகள் இப்பொழுது கோரியுள்ளார்கள். பெர்லினில் உள்ள ஹம்போல்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வின் ஒரு பகுதியே கடந்த வாரத்தின் இறுதி பகுதியில் ஜெர்மனிய ஊடகங்களில் கசிந்தது. அப்படி கசிந்த விவரங்களை வெளியிட்ட ஒரு பத்திரிகை, மேற்கு ஜெர்மனியின் அரச அலுவலர்களும் விளையாட்டில் வீரர்களின் திறமையை அதிகரிக்கும் ஊக்க மருந்து தயாரிப்பின் ஆராய்ச்சிக்கு உதவினார்கள் என்று கூறியிருந்தது. 1970 காலப்பகுதியில் இந்த திட்டம் முறைப்படுத்தப்பட்ட வகையில் இடம்பெற்றது எனவும் கசிந்த அறிக்கையின் பகுதியை வெளியிட்டுள்ள பத்திரிகை கூறுகிறது. ஜெர்மனியின் மத்திய அரசின் விளையாட்டு அறிவியல் மையத்தின் வேண்டுகோளின்படி நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் அறிக்கை கடந்த ஆண்டே வெளியாகியிருக்க வேண்டும். ஆனால் தனிப்பட்டவர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட சிக்கல்கள் காரணமாக இது தாமதமானது. அரசின் நிதி உதவியுடன் சில ஆய்வுகள் நடைபெற்றாலும் அதை ஊக்க மருந்து பயன்பாட்டுடன் தொடர்புபடுத்தக்கூடாது என்று ஜெர்மனியின் ஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்தைச் சேர்ந்த மைக்கேல் வெஸ்பர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். இந்த ஆய்வின் முழு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும், அப்படி அது வெளியானால்தான் முழுமையாக அதை மதிப்பீடு செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அக்காலகட்டத்தில் நடைபெற்ற சில ஆராய்ச்சிகளில் சிறார்களும் ஈடுபடுத்தப்பட்டது இப்பொழுது தெரிய வந்துள்ளது. அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்திய ஒலிம்பிக் சங்கம் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தால் இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமது கட்டமைப்பில் சில மாறுதல்களுடன் புதிய தேர்தலை நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் முடிவெடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த சங்கத்தின் இணை துணைத் தலைவர் எஸ் ரகுநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
நாங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட பேசிட்டு இருக்கோம். அதுபடி 29 செப்டம்பர்ல எலெக்ஷன் நடக்கும், அதுக்கு அவ ஒத்துட்டு இருக்கா. அதுக்கு அவ ரெண்டு அப்சர்வரும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. அப்சர்வர் அனுப்புறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நிறைய கண்ட்ரீஸ்க்கும் அப்சர்வர் அனுப்புறா. நாங்களும் கேட்டிருந்தோம் நீங்க அப்சர்வர் அனுப்புறங்க ஒண்ணு. ஏன்னாக்க இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நாங்க அப்சர்வர் வந்து அவ பார்த்து அந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோ அல்லது அவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாதுங்கிறதையும் அப்சர்வர் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்க அவளை வர சொல்லியிருக்கோம்.
இப்ப யாரு கண்டெஸ்ட் பண்ண போறாங்க, எப்ப நாமினேஷன் ஓபன் ஆகும்?
ஆகஸ்ட் 25 இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மாறுதல்கள் நடத்த வேணும், அதுக்காக தான் அப்சர்வர்ஸும் வரா. அவளோட வந்து உட்கார்ந்து பேசி ஜெனரல் பாடியில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆன பிறகு தேர்தல் நடக்கும். தேர்தலில் யாராரு போட்டியிடலாங்கிறது மாறுதலான ரூல்ஸ் படி நடக்கும்.
இப்போ இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய அந்த அமைப்பு ரீதியான சட்ட திட்டங்கள் அல்ல என்ன மாறுதல்கள் இப்போ நீங்க கொண்டு வரதுக்கு முடிவு எடுத்திருக்கீங்க, அதுக்கு வந்து ஐஓஏ ஒப்புக்கொண்டிருக்காங்களா?
நாங்க வந்து ஒரு டிராப்ட் அனுப்பியிருக்கோம். அவளும் தங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு தெரிவிப்பு சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஆகஸ்ட் 15 மேலேதான் எங்களுக்கு அவர்கள் தெரிவிப்பார்கள். அதற்கு பிறகு ஆகஸ்ட் 25 மீட்டிங் நடக்கும். இந்த மீட்டிங்ல வந்து நாங்க என்ன பண்றதுன்னு தீர்மானிப்போம்.
இப்போ உங்க தரப்புல நீங்க அனுப்பிச்சிருக்கிற அந்த டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன வந்து மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, என்ன முக்கியமான மாற்றங்கள்?
முக்கியமான மாற்றங்கள் என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியின் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம், அது ஒரு பெரிய மாறுதல். செகண்ட் மாறுதல் வந்து நாங்க வந்து எத்திக்கல் கமிஷனுக்கு ரூல்ஸ் பண்ணி அதை அனுப்பியிருக்கோம். அப்புறம் அத்லெட்டிக் கமிஷனுக்கும் ரூல் பண்ணி அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் முதல் தரம் இப்படி நடக்கிறது. ஏன்னா சில அத்லெட்டிக்ஸ்க்கு குறைபாடுகள் இருக்கு, அவர்கள் வந்து அத்லெட்டிக் கமிஷனுக்கு தொடர்பு கொண்டா அதுல வந்து தீர்மானங்கள் அந்த அத்லெட்டிக் கமிஷன் என்ன எடுக்கிறதோ அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்க வேண்டும் என்று அந்த ரூல். அதுக்கு இதெல்லாம் பெரிய மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.
இதுல முக்கியமான சர்ச்சை வந்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் இந்திய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட் அதை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையாங்கிறது, அதுல ஏதாவது முடிவில் அது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா?
முதல்ல இருந்து நாங்க அதை மறுப்பு தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இது வந்து ஒரு அட்டானமஸ், ஒரு தனிப்பட்ட இயக்கம், இதில் அரசாங்கத்தின் தலையீடோ இருக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அதன்படிதான் நாங்களும் நடப்போம்.
உங்களுடைய இந்த நிலைப்பாடுக்கு வந்து சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றதா? அண்மையில நடந்த கூட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய விளையாட்டு அமைச்சர் கூட வந்து சுவிட்சர்லாந்துல வந்து சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தோட பேசிட்டுலாம் வந்தார். அதுக்கு பிறகு அரசின் நிலைப்பாட்டில் ஏதாவது மாறுதல் இருக்கா?
அரசாங்க தலைப்பில் ஒரு விதமான மாறுதலும் இல்லை. ஆனால் ஐஓசி எங்களிடம் கூறியிருக்கிறது, அரசாங்கத்திற்கும் கூறியிருக்கிறது, அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது என்று.
இப்ப சுவிட்சர்லாந்துல ஐஓசியோட நடைபெற்ற கூட்டத்துக்கு வந்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் ஒரு உறுப்பினராக நீங்களும் அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்று கலந்து கொண்டு இந்தியா திரும்பி இருந்தீர்கள். அந்த சுவிட்சர்லாந்து கூட்டத்திற்கு பிறகு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய இந்த தற்காலிக நிர்வாக அமைப்பு இந்தியாவில் விளையாட்டு அமைச்சகத்துடன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா?
இந்திய அரசாங்கத்துடன் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்திய அரசாங்கம் இப்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது, நாங்கள் அதற்கு மறுப்பீடு தெரிவித்திருக்கிறோம். இரண்டு காரணங்களால் அதை நாங்கள் வரவேற்கவில்லை. ஒன்று, விளையாட்டு எல்லாம் கான்ஸ்டியூஷன்ல ஸ்டேட்ஸ் தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, அப்படி இருக்கையில் மத்திய அரசிற்கு அதிகாரம் இல்லை என்று கூறுகிறோம். இரண்டாவது, எங்களது சங்கம் தனிப்பட்ட சங்கம், அதன் அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரோதிக்கிறோம்.
இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் இணை துணைத் தலைவர் எஸ் ரகுநாதன்.
விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சி நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் சங்கீதா.
துருக்கியில் ஆட்சியை அகற்ற சதி திட்டம் தீட்டினார்கள் என்கிற குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டவர்களுக்கு நீண்ட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மேலும் ஒருவார காலத்துக்கு மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.